வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிருஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம் பாகம் 5. சீதை கவர்ந்து செல்லப்பட்டாள். அவளை தேடிச் செல்கையில் ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு பெரிய வலிமையான குரங்கை கண்டனர். அக்குரங்கு தன்னை அனுமான் என்று அறிமுகப்படுத்தியது. யார் அனுமான்? வழமையாக சான்றோர்களை பற்றி பல கதைகள் சொல்லப்படுவது வழக்கம். அனுமானுக்கும் அப்படியே. அனுமான் சிவபெருமானின் அவதாரம் என்றும், விஷ்ணு பகவானின் ராம அவதாரத்தில் அவருக்கு உதவ வந்ததாகவும் ஒரு கதையில் கூறப்படுகிறது. அனுமான் வாயு பகவானின் மகன் என்று அழைக்கப்படுகிறார். இதுவே அவருக்கு பறக்கும் திறனையும் வெவ்வேறு வடிவங்களை எடுக்கும் திறனையும் கொடுத்தது. அஞ்சனாவுக்கும் கேசரிக்கும் மகனாக பிறந்தவன் அனுமான். அஞ்சனா சிவபெருமானே தனக்கு மகனாக அவதரிக்க வேண்டும் என்று கோரி விடாமுயற்சியுடன் அவரை வழிபட்டாள். இதன் பலனாக வலிமை மிக்க அனுமான் வந்துதித்தான். குறும்புக்காரனான அனுமான் இளமையாக இருந்தபோது சூரியனை விழுங்கினான். தேவர்கள் அவனிடம் பிரார்த்தனை செய்த பின்னரே சூரியனை விடுவித்தான். அனுமான் தனது அமானுஷ்ய சக்திகளை குறும்புத்தனமான முறையில் பயன்படுத்த தொடங்கினான். ஒரு நாள் அவன் ஒரு தியானத்தில் இருந்த முனிவரை கேலி செய்தான். கோபத்தில் அம்முனிவர் அனுமான் தனது சக்திகளை தற்காலிகமாக மறக்கும்படி சபித்தார். பின்னர் அனுமான் வயது வந்தவுடன் சாபம் நீங்கி தனது தெய்வீக சக்திகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ராமன் அனுமானை கண்டபோது அனுமான் சுக்ரீவனுடன் ரிஷ்ய முக மலைக்கு அருகில் வசித்து வந்தான். சுக்ரீவன் வானர மன்னனான தன் சகோதரன் வாலியிடமிருந்து மறைந்து வாழ்ந்து வந்தான். ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்த சுக்ரீவன் அவர்களை தன் சகோதரனின் கூட்டாளிகள் என்றும், தனக்கு தீங்கு விளைவிக்க வருகிறார்கள் என்றும் தவறாக புரிந்து கொண்டான். சுக்ரீவன் தனது நண்பனும் மந்திரியுமான அனுமானை அச்சகோதரர்களை பற்றி விவரங்கள் அறிந்து வரச் சொல்லி அனுப்பினான். அனுமான் ராமன் மற்றும் லக்ஷ்மணனிடம் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். சகோதரர்கள் தங்கள் பரிதாபகரமான கதையை அனுமானுடன் பகிர்ந்து கொண்டனர். இதை கேட்ட அனுமானின் இதயத்தில் ராமன் மீது அன்பும் மரியாதையும் பக்தியும் நிறைந்தது. சீதை கவர்ந்து செல்லப்பட்ட கதையை கேட்ட அனுமான் அதே போன்றதொரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து வரும் சுக்ரீவன் அக்காட்டில் வனவாசம் செய்வதை பற்றி சகோதரர்களுக்கு கூறினான். வாலியும் சுக்ரீவனும் மிகவும் நெருங்கிய அன்பான சகோதரர்கள். வாலி வானர ராஜ்யமான கிஷ்கிந்தாவின் அரசன். தாரா அவனுடைய மனைவி. மாயாவி என்ற அரக்கன் வாலியை சண்டைக்கு அரைகூவிக்கொண்டு கிஷ்கிந்தைக்கு வந்தான். வாலி அவ் அரைகூவலை ஏற்றுக்கொண்டு சண்டையிடச் சென்றபோது தனக்கு சாதகமான நிலையை உருவாக்குவதற்காக மாயாவி காட்டுக்குள் ஓடி தனது ஆழமான குகைக்குள் நுழைந்தான். சகோதரர்கள் அவனை பின்தொடர்ந்தனர். சுக்ரீவன் வாலியை தடுக்க முயன்ற போதும் வாலி சுக்ரீவனை வெளியே காத்திருக்க சொல்லி மாயாவியுடன் சண்டையிட குகைக்குள் நுழைந்தான். பல நாட்கள் கடந்தும் வாலி திரும்பவில்லை. சுக்ரீவன் குகை வாயிலை விட்டு விலகவே இல்லை. திடீரென்று ஒரு நாள் சுக்ரீவன் மாயாவியின் கர்ஜனையை கேட்டான். அதன்பின் குகையிலிருந்து இரத்தம் ஆறாக பாய்ந்தது. அதைத் தொடர்ந்து மற்றொரு கர்ஜனையை கேட்டான். இது மாயாவியின் வெற்றி கூக்குரல் என்றும் வாலி கொல்லப்பட்டு விட்டதாகவும் சுக்ரீவன் நினைத்தான். சுக்ரீவன் சிறிது நேரம் யோசனை செய்தான். மாயாவி வெளியே வந்து கிஷ்கிந்தாவை தாக்குவதை தடுப்பதற்காக குகையின் நுழைவாயிலை ஒரு பெரிய பாறாங்கல்லால் அடைத்தான். கனத்த மனத்துடன் வீடு திரும்பி வெகு நாட்களாக யாரிடமும் பேசாமல் இருந்தான். ஆனால் உண்மையில் குகைக்குள் வாலியே மாயாவியை கொன்றான். சுக்ரீவனை பார்க்க ஆவலுடன் வெளியே வந்த வாலி நுழைவாயில் பாறாங்கல்லால் அடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டான். சிம்மாசனத்துக்காக சுக்ரீவன் தன்னை வஞ்சித்து விட்டான் என்று வாலி நினைத்தான். குகையை விட்டு வெளியேற வழியில்லாமல் வாலி பாறாங்கல்லை தள்ள முயன்றான். ராஜ்யத்தில் இன்னமும் சுக்ரீவன் யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அனுமான் அரசவையில் இருந்த பிரபுக்களில் ஒருவனாகவும் அன்பான நண்பனாகவும் இருந்ததால் சிம்மாசனம் காலியாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி சுக்ரீவனை அணுகினான். வாலியின் சகோதரனான சுக்ரீவனே வாலியின் இடத்தை நிரப்ப வேண்டும் என்ற கட்டாயத்தால் மிகுந்த தயக்கத்துடன் நீண்ட யோசனைக்கு பிறகு சுக்ரீவன் சிம்மாசனத்தில் ஏற ஒப்புக்கொண்டான். அவன் தனது மக்களுக்காக அரியணையை ஏற்றான். அவனுக்கு மந்திரியாக அனுமான் சிறப்பாக பணியாற்றினான். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் வாலி பாறாங்கல்லை தள்ளுவதில் வெற்றி கண்டான். அவன் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கி அது வழியாக வெளியேறினான். சில நாட்கள் கழித்து அரண்மனைக்கு வந்தான். சுக்ரீவன் தன் அன்பு சகோதரன் உயிருடன் இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தாலும் வாலி மீண்டும் தனது சகோதரனுடன் இணைவதற்கான மனநிலையில் இருக்கவில்லை. குகையில் தன்னை சிக்க வைத்த தன் சகோதரனை ஒரு நயவஞ்சகன் என்று வாலி ஆவேசமாக குற்றம் சாட்டினான். சுக்ரீவன் உட்பட வேறு யாருடைய பேச்சையும் கேட்க அவன் தயாராக இருக்கவில்லை. வாலி சுக்ரீவனை கிஷ்கிந்தையிலிருந்து விரட்டினான். சுக்ரீவனின் மனைவி ரூமா அவனுடன் செல்ல முற்பட்ட போது வாலி அவளை தனது சொத்து என்று கூறி அவளை சுக்ரீவனுடன் செல்ல அனுமதிக்கவில்லை. அனுமான் ஒருவாறு சுக்ரீவனுடன் இணைந்து கொண்டான். இருவரும் கிஷ்கிந்தாவை விட்டு வெளியேறினர். ரிஷி மதங்கவின் சாபத்தால் வாலிக்கு ரிஷ்யமுக மலைக்கு செல்ல முடியாது என்பதை அறிந்திருந்ததால் சுக்ரீவன் பாதுகாப்பாக இருப்பதற்காக அவர்கள் அம்மலையை சென்றடைந்தனர். இவ்வாறாக அனுமான் சுக்ரீவனின் கதையை கூறி முடித்தான். ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனுக்கு அவனது மனைவியை விடுவிக்க உதவுவார்கள் என்று நினைத்து அவர்களை சுக்ரீவனை சந்திக்க அழைத்தான். அவர்கள் அழைப்பை ஏற்றபின் அனுமான் தனது பிரம்மாண்டமான வடிவத்தை எடுத்து ராமனையும் லக்ஷ்மணனையும் தூக்கி கொண்டு காடு வழியாக சுக்ரீவனின் மறைவிடத்திற்கு பறந்து வந்தான். அங்கு ராமன் சுக்ரீவனின் மனைவி ரூமாவை மீட்க உதவுவதாக உறுதியளித்தான். பதிலுக்கு சுக்ரீவன் ராமனுக்கு சீதையை கண்டுபிடிக்க எல்லா வகையிலும் உதவுவதாக உறுதியளித்தான். ஒரு சண்டையில் வாலி தனது எதிரியின் பலத்தில் பாதியை பெறுவான். இதனால் நேரடி போரில் வாலியை யாராலும் வெல்ல முடியாது. தன் சகோதரனின் பலத்தை அறிந்த சுக்ரீவன் ராமனால் வாலியை வெல்ல முடியுமா என்று சந்தேகம் கொண்டான். தனது சில சோதனைகளை ராமன் எளிதில் கடந்த பின்னரே சுக்ரீவன் ராமனை நம்பத் தொடங்கினான். அனுமான் ராமனின் தீவிர அபிமானி ஆகி ராமனுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தான். ராமனை தனது பார்வையில் இருந்து அகல விடவே இல்லை. ரோமாவை விடுவிப்பதற்கான நேரம் வந்ததென எல்லோரும் முடிவு செய்தனர். சுக்ரீவன் வாலிக்கு சவால் விடுத்து பிறகு வாலியும் சுக்ரீவனும் சண்டையிடும் போது ராமன் வாலியை கொல்லுவதே திட்டம். ராமன் பின்தொடர சுக்ரீவன் கிஷ்கிந்தாவிற்கு சென்றான். திட்டமிட்டபடி சுக்ரீவன் தன் சகோதரனுக்கு சவால் விட்டான். சண்டை கடுமையாக இருந்தது. இரண்டு சகோதரர்களும் ஒரே மாதிரியாக இருந்ததால் ராமனால் வாலியை தெளிவாக அடையாளம் காண முடியவில்லை. வாலியை வெல்ல முடியாமல் சுக்ரீவன் ரிஷிய முகமலைக்கு பின்வாங்கினான். ராமன் வாலியை அடையாளம் காணும் வகையில் சுக்ரீவன் ஒரு மாலையை அணிய வேண்டும் என்று முடிவு செய்தனர். சில உளவாளிகள் மூலம் வாலியின் மனைவி தாரா சுக்ரீவனுக்கு வடநாட்டை சேர்ந்த இளவரசன் ஒருவனின் ஆதரவு இருப்பதை கண்டுபிடித்தாள். சுக்ரீவன் மீண்டும் சவால் விடுத்த போது வாலியை சண்டைக்கு போக விடாமல் தடுக்க முயன்றாள் தாரா. வாலி தன் மனைவியை பொருட்படுத்தாமல் சண்டைக்கு போனான். இம்முறை வாலியை ராமனால் சுக்ரீவனிடமிருந்து வேறுபடுத்தி காண முடிந்தது. சண்டை நடக்கும் போது ஒரு மரத்தின் பின்னால் இருந்து எய்து தனது அம்பினால் வாலியை ராமன் கொன்றான். வாலி தனது உயிர் பிரியும் தருவாயில் தன்னுடன் போரில் ஈடுபடாத ஒருவரை கொன்ற செயலுக்கு விளக்கம் தரும்படி ராமனிடம் கேட்டான். நீதியை நிலைநாட்டுவது ஒரு மன்னனின் கடமை என்றும் வாலி தன் சகோதரனை முறையாக விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருக்க வேண்டும் என்றும் ராமன் விளக்கினான். சுக்ரீவனின் மனைவியான ரூமாவை தன்னுடன் வைத்து கொண்டதை ராமன் அவனது மிகவும் மோசமான தவறாக சுட்டி காட்டினான். வாலி சுக்ரீவனுக்கு இழைத்து அநீதியால் ராமன் தான் நீதியை நிலைநாட்ட வேண்டியதாயிற்று என்றான். ராமனின் வார்த்தைகளை கேட்ட வாலி மனம் வருந்தி சுக்ரீவனையும் ராமனையும் தன் செயலை மன்னிக்குமாறு வேண்டினான். அவன் தான் செய்த தவறுகளுக்காக தனது மனைவி மற்றும் தனது மகன் அங்கதனை தண்டிக்க விளையாமல் அவர்களை பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான். கனத்த இதயத்துடன் சுக்ரீவன் தன் சகோதரனிடம் இருந்து தான் விரும்புவது அவனுடைய அன்பு மட்டுமே என்று கூறினான். வாலி சுக்ரீவனை ஆசீர்வதித்து உயிர் நீத்தான். தன் சகோதரனுக்கான இறுதிச் சடங்குகளை செய்தபின் சுக்ரீவன் அரியணை ஏறினான். வாலியின் மகன் அங்கதனை பட்டத்து இளவரசனாக முடிசூட்டினான். ஆனால் சுக்ரீவன் விரைவில் ராமனுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து தான் பெற்ற அந்தஸ்தை அனுபவிப்பதில் தனது நேரத்தை செலவிட்டான். கிஷ்கிந்தாவின் கோட்டையை அழிக்க முற்பட்ட லக்ஷ்மணனை முன்னாள் அரசி தாரா மற்றும் அனுமான் ஆகியோர் தடுத்து அமைதிப்படுத்தினர். சுக்ரீவனுக்கு அவனது கடமையை புரிய வைத்து அவனுடைய உறுதிமொழியை மதிக்கும்படி ஆலோசனை கூறினர். சுக்ரீவன் நான்கு திசைகளுக்கும் தேடுதல் குழுக்களை அனுப்பினான். ஆனால் வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளுக்கு சென்ற குழுக்கள் எதுவித தகவலுமின்றி திரும்பினர். அங்கதனினதும் அனுமனினதும் தலைமையில் தென்னாட்டு தேடுதல் குழு இந்தியாவின் தென்முனையை அடைந்து தென்கரையில் மனமுடைந்து அமர்ந்தது. நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்தோம், ஆனால் தோல்வியடைந்தோம். குழுவின் தலைவனாகிய நான் எவ்வித செய்தியுமின்றி கிஷ்கிந்தாவுக்கு திரும்பிச் செல்ல தயாராக இல்லை. நான் இங்கேயே என் வாழ்வை முடித்து கொண்டு ராமனுக்கு தன் உயிரையே தியாகம் செய்த கழுகுகளின் அரசனான ஜடாயுவுக்கு சமமாக இருக்க விரும்புகிறேன் என்று அங்கதன் கூறினான். தேடல் குழுவில் இருந்த அனைவரும் தங்கள் தேடலின் தோல்வியை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது பின்னால் இருந்து நண்பர்களே என்று ஒரு குரல் கேட்டது. ஒரு கழுகு மெதுவாக தங்களை நோக்கி வருவதை அனைவரும் கண்டனர். அக்கழுகு, நண்பர்களே, உங்கள் உரையாடலில் என் சகோதரன் ஜடாயுவின் பெயர் வருவதை கேள்விப்பட்டேன். என் சகோதரனை பற்றி நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்பதை நான் அறியலாமா என்றது. அங்கதன் அக்கழுகிடம் சீதை கவர்ந்து செல்லப்பட்டதை பற்றி கூறினான். அதை கேட்ட கழுகு தொடர்ந்து பின்வருமாறு கூறியது. என் பெயர் சம்பாதி. கழுகுகள் மிகவும் கூரிய பார்வை கொண்டவர்கள். நாம் வெகு தொலைவில் உள்ள விடயங்கள் குறித்து அறியும் திறன் கொண்டவர்கள். நான் சீதையை இலங்காபுரியில் ஒரு தோப்பில் பார்த்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கூறி சம்பாதி பறந்து போனது. அதை கேட்ட அனுமான் ஒரு நொடியும் வீணாக்காமல் தனது பிரம்மாண்டமான வடிவத்தை எடுத்துக்கொண்டு கடல் கடந்து லங்காபுரியை ஒரே பாய்ச்சலில் சென்றடைந்தான். தொடரும். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்வரூபா ஸ்வா ஸ்வா பவ நமோ நமஹா.